இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை லாசாரா அவர்களுடைய ராமதர்பம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சிறுகதை. ஏன்னா ராமாயணம் படிக்கும்போது எனக்குள்ள நிறைய கேள்விகள் வரும். ஏன் இது இப்படி நடந்தது, ஏன் அது அப்படி நடந்தது அப்படிங்கிற கேள்விகள் நிறைய வந்துட்டே இருக்கும். நம்ம எது படித்தாலுமே நமக்குள்ள கேள்விகள் வரும். ராமாயணத்தில் அது ரொம்ப அதீதமாக இருக்கும். நம்ம எவ்வளோ கதைகள் கேட்டாலும் சரி, எவ்வளோ வாசித்தாலும் சரி, திருப்பி திருப்பி கேள்விகள் முளைச்சுட்டே இருக்குமே தவிர அதுக்கு ஒரு தீர்வு நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இந்த கதையை படிக்கும்போது எனக்கு ராமாயணத்தில் வந்த பல கேள்விகளுக்கு உண்டான அர்த்தம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு சிறப்பான கதை லாசாரா அவர்கள் எழுதின இந்த கதை. இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறதுனா, ஏதோ அந்த சமயத்தின் உள்ள நிகழ்ச்சியில் அவளாக அளித்த வரத்தின் விளைவு அந்த பிராமணர் இன்று வரை கால்நடையாகவே பூதுலகத்தை சுற்றி வந்திருக்கும் தூரமும் நேரமும் தடவைகளும் அதன் லக்கம் தாண்டி கணக்கும் தண்ணில் மூழ்கிவிட்டது. அவர் இந்த பூலோகத்தை சுற்றி சுற்றி வரார். அது கணக்கே இல்லாத அவர் அத்தனை தடவை சுற்றி வந்திருக்கார். இப்போது எந்த சமயமும் அவர் வந்து அந்த பூமி அவன் பாதம் பட்ட பூமி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே இருக்கார். அயோத்தியிலிருந்து ஆரம்பித்து தண்டகாரண்யம், தண்டகாரண்யத்திலிருந்து இலங்கை வரைக்கும் திருப்பி திருப்பி ராமநாமத்தை கோடி தடவை ஜபிச்சு 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 ராமகோடி ராமகோடிங்கிற மாதிரி அந்த மூச்சோடே கலந்து போச்சு அந்த ராமா அப்படிங்கிற நாமம். எது நாமம் எது ஸ்மரணை அப்படின்னு தனக்கே தெரியாது, தனக்கே புரியாது. அந்த மாதிரி ஒரு நிலை, தன்னில் இருக்கும் தனி நாமஸ்மரணையாகவே ஆகிவிட்ட நிலை. அப்படி இருக்கார் அவர். இன்னும் அலைஞ்சுன்னு தான் இருக்கார், ராம 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 அப்படின்னு. அவர் யாருனாக்க அனுமன், சிரஞ்சீவி அப்படின்னு பல யுகங்கள் தாண்டி வாழ்ந்துட்டே இருக்கார். பிரம்ம ஞானங்களை ராமநாமத்தின் மூலமாகவே தெரிஞ்சுட்டவர் அவர். வயதை கடந்த கிழவரா ஒரு பாறாங்கல் மேலே உட்கார்ந்துருக்கார் அந்த அனுமன். ரொம்ப வயசானவர், அசதி கூட சொல்லும்படி இல்லை. ஆனால் வாயில் அந்த ராமநாமம் மட்டும் அப்படியே போயிட்டே இருக்கு. கங்கையிலிருந்து காவிரி தாமிரபரணி எல்லா ஜீவநதிகள் ஜலம் வாய்க்கால் வழியாக போகிற மாதிரி அந்த பக்கமும் ஒரு ஓட போயிட்டே இருக்கு. அங்கே உட்காண்டு அப்படியே யோசனை பண்ணிட்டுருக்கார். அப்படி அவர் உட்காண்டிருக்கும்போது அவர் மேலே அப்படியே லேசாக தென்றல் மாதிரி காற்று வீசித்து, தந்தைக்கு மகன் மேலே இருக்கிற ஒரு வாஞ்ச, வாயு புத்திரனான ஆஞ்சநேயர் மேலே அப்படியே அந்த வாயு லேசாக தென்றல் மாதிரி நகர்ந்து போகிறது. அப்படி போகும்போது வாயு சொன்ன மாதிரி இருக்குது. என்ன சொன்ன மாதிரி இருக்குன்னா, எனக்கு ஒதுக்கியிருக்கும் பணியால் எனக்கு வயதில்லை, உனக்கு வரத்தால் வயதில்லை, ஆனால் எவ்வளோ வயதாகிவிட்டாய் அப்படிங்கிற கேள்வி மாதிரி இருந்தது. எங்கேயோ செடியிலிருந்து சூழ்ந்து அந்தரத்துலேயும் புல்லுலேயும் முள்ளுலேயும் கல்லுலேயும் தரையிலையும் புரண்டு உரண்டு அப்படியே அந்த காற்று அலைஞ்சுட்டே இருக்குது. ஒரு மலர் அப்படியே கிழவரோட காலடியில் வந்து விழருது. நீல சங்கு புஷ்பம். அந்த சங்கு புஷ்பத்தையும் அந்த நீல வர்ணத்தையும் பார்த்த உடனே ராமனோட நிறம் அப்படின்னு தோன்றுறது. ராமரோட நிறம் ஞாபகத்துக்கு வந்த உடனே பிராட்டியோட பாத மலர்களோட நிறமும் ஞாபகம் வருது. அது ஒரு செந்தாமரை. அந்த திருப்பாதங்களோட வண்ணமே இவ்வளோ கண்ணை பறிக்கிறதே, அப்போ அவளோட தேவியோட திருமுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்குற. தேவியோட முகத்தை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அசோகவனத்தில் பார்த்த முகம் அவ்வளோ அப்படியே ராமனுக்காக ஏங்கி ஏங்கி சுண்டின முகம், அதுதான் சுயமுகம்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் யோசனை பண்ணிகிட்டே இருக்கார் அனுமன். ராமா அப்படின்னு திருப்பியும் சொல்கிறார். சொல்லும்போது திருப்பியும் அந்த குரல் எங்கேயோ ஒலிக்கிற மாதிரி இருக்குது. சட்டுன்னு நிமிந்து அங்கெங்கே சுற்றி பார்க்குற. அது அக்னி பகவானோட பழைய குரல் அவருக்கு ஞாபகம் வருது. ராமா ராமா, இவள் மாசற்றவள் அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அப்படி அக்னிதேவன் சொல்லும்போது கோதண்டத்தோட மணி தானாகவே அலறித்தான். எப்போ அந்த யுத்த பயங்கரத்தில் எல்லாரும் எதை பார்த்து பயந்தாங்களோ அதில் அவங்க அத்தனை பேரும் பயந்த அந்த கோதண்டத்தோட மணி இந்த நிமிஷம் ஏன் பயப்படுறது அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா கோதண்டத்துக்கு பயமா? ஆமாம், இது பயம், வேறு பயம். அக்னிதேவன் தரக்கூடிய அந்த பிரமாணிக்கம் அது வந்து பெரிய பயத்தை கொடுத்தது. அக்னிதேவன் என்ன சொன்னான் தெரியுமா? இவளுடைய கற்போட தகிப்பு என்னால் தாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனே சோர்ந்து போயிட்டான். அனுமன் இதெல்லாம் யோசனை பண்ணிகிட்டே இருக்கார். ராமரோட பார்வை, அந்த நீலமலரை பார்த்த உடனே ராமரோட பார்வை ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, அப்படிப்பட்டவளை சீதாதேவியை பாவம் ஓரிடம் பழி ஓரிடமாக திருப்பி திருப்பி காணக அனுப்பியதுக்கு பிராயச்சித்தமாக இதோ இப்படி அங்க பிரதர்ஷனம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் லீலா. அப்போ நடந்த தவறுக்கு அப்போதே தண்டனையெல்லாம் இல்லை. இழைக்கிறதுக்கு முன்னாடியே தவறும் தீர்ப்பும் சேர்ந்தே தாமே பதிவாயிடுறது எல்லா இடத்துலையும். அந்த நியதிக்கு ஆண்டவனுக்கும் அதே நியதி தான். தவறுக்கும் தீர்ப்புக்கும் அவனுக்கு விளக்கே கிடையாது. அவனுக்கும் அப்பாற்பட்டு எந்த பேழையில் பூட்டி வச்சிருக்கா அந்த பேழை தான் எங்கே அப்படின்னு இதெல்லாம் அவருக்கு யோசனை வந்துட்டே இருக்கு. அப்போது ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. அண்ணன் இல்லாத சமயத்தில் என்னை பெண்டாளை பார்த்தியா அப்படிங்கிற அந்த வார்த்தை. அனுமன் அந்த வார்த்தையை நினைக்கும் போதே காதை மூடிக்கிறார். உடல் குலுங்கி போச்சு. ஓ, இதுக்கு அனுபவிக்கத்தான் வண்ணா வண்ணாத்தி சாக்கில் வட்டியும் முதலுமா பிள்ளத்தாச்சி ஆனால் பிராட்டியை திருப்பியும் காணக அமைச்சாரோ அப்படின்னு தோன்றுறது. கொழுந்த மேலே கோபம் இருந்தால் சீரட்டும், அழுத்துக்கட்டும், திட்டட்டும், ஆனால் இப்படி வக்கரமா இவ்வளோ ஈன பாஷை எப்படி ஒரு ராஜ ரிஷி மகள் வாயிலிருந்து வந்தது? அதுதான் விந்த, அதுதான் தகப்பு. வாயை எத்தனை தடவை அலம்ப வேணும் இந்த மாதிரி பேசினதுக்கு? அனுமர் இதை யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. கிஷ்கிந்தையில் ராகவனை தரிசனம் பண்ண வரும்போது நந்தவனத்தில் இருந்த அந்த பந்தலில் இதமான இருளில் ரெண்டு பேரும் உட்கார்ந்துருந்து பேசின்னு இருக்கா. அப்போது ஒரு மூலையில் தேவி தோழிகளோட பந்து ஆடின்னு இருக்கும்போது ராகவனுக்கு அன்னைக்கு மனசு ஒரு மாதிரி ஒரு நிலையில் இருந்தது. அப்போ பேச்சு வாக்கில் சொல்கிறார், ஆஞ்சநேயா, இவளை பற்றி நமக்கு என்ன தெரியும்? உண்மையிலே மண்ணில் கிடைச்சாங்கிறத தவிர இவளை பற்றி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு ராமர் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறார் சீதையை பற்றி. இதை கூட வாய் விட்டு சொல்லலை. பாஷைக்கு வாய் தேவையில்லை, சொல் தேவையில்லை, கண்ணு அது போதும். அந்த சைகைகள் பாஷைங்கிறது எறும் வாயை தாண்டி, கண்ணை தாண்டி, சைகையை தாண்டி, மனசை தாண்டி, மூலத்தோட தியான கடலில், அதோட தொடுவானம் விளிம்ப தொட்ட அமைதியில், கடலில் எழுந்து கடல்லையே விழற அந்த மாதிரி ஒரு இடத்துல பரஸ்பர நெஞ்சோட நெஞ்சில் ஒரு தூது போன மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு நுண்ணிய நிலையில் அடுத்த நிலை தெரிகிற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பாஷணை நடந்தது. அனுமன் வந்து தன்னறியாமல் அவருக்கு ஒரு புன்னகை வந்தது. காவியர்கள்லாம் ராமாயண ரகசியங்களை பூராவும் எங்கே பார்த்தா? கண்டவர்கள் ராமச்சரித்திரத்தோட பங்கு கொண்ட இவர்கள் தான். விண்டத்தையே விண்டு கொண்டிருப்பவர் இவர். இந்த சிதைவே காவியங்கள் இழைக்கக்கூடிய முதல் பாவம். இதை சுற்றி எத்தனையோ பாஷ்யங்கள், அர்த்தங்கள், அனர்த்தங்கள் இத்தியாதி இத்தியாதின்னு இருக்குது. கர்மாவை யாராலும் தடுக்கவே முடியாது. அதனால் அன்னைக்கு ராகவனும் அனுமனும் இங்கே அனுமன் இப்போ அதெல்லாம் யோசிக்கிற அந்த அந்தரங்க நிலையை நூல்களிலெல்லாம் பார்க்க முடியாது. நூல் தாங்காத அத்தனை நுட்பம், இன்பம், சத்தியம் எல்லாம் அதில் அடங்கியிருந்தது. ராகவன் வந்து அனுமனை பார்த்து சொல்கிறார், வாயுபத்ரா, நான் விஷ்ணு, அவள் லக்ஷ்மி, ராவண சம்ஹாரம் நிமித்தம் ராமாவதாரம், இதெல்லாம் சுயநலம், சொக்கட்டானில் சோழி குழுக்கள் மாதிரி, வேணும்போது அவதாரம், மிச்சத்துக்கு நரன் அப்படின்னு பேசுறது நீச்சம், நேர்மையற்ற தர்க்கம். நான் கேட்குறேன், யார் அவதாரம் இல்லை? நீ யார் மாதிரி? என் பலத்தை நான் ராவணங்கிட்ட நிரூபிக்கலை, இவகிட்ட தான் நான் இன்னும் நிரூபிச்சுட்டே இருக்கேன். இதுதான் என்னோட பாடு அப்படிங்கிறார். ராகவனோட குரலில் இருந்தது கவலையா விரக்தியா, அதையும் தாண்டி ஒரு விசனமா, இல்லை பிறவியோட விசனம், பிறவி விசனம் அப்படியே பிறவியிலேயே இருக்கா தெரியலை. ராகவன் சொல்லிகிட்டே போகிறார், அவதாரமா? என்ன அவதாரம்? பல பரீட்சையில் தோலை தட்டின்னு இருக்கிறதுக்கா இந்த அவதாரம்? என் பிறவியோட எல்லைகள் என்ன? அவ்வப்போது மட்டம் தட்டி தான் வச்சிருக்கு. ஆயிரம் ராமர்களுக்கு உனக்கு ஈடாவரோ அப்படின்னு குகன் பரதனை பார்த்து ஸ்லாகித்த போதே நான் மட்டுப்பட்டு விட்டேன். பெண் புத்தி புண் புத்திங்கிற மாதிரி அந்த மானை தொடர்ந்து நான் ஏமாந்து போனேன். அதோட விளைவாக எத்தனை விஷயங்கள் நடந்தது, எத்தனை வினைகளுக்கு நான் இடம் கொடுத்தேன். வாலியை நான் மறைஞ்சு கொன்ற பழி, நான் மறைஞ்சதுக்கு அப்புறமும் என்ன அது கருவறுக்க போகிறது? இந்த உலகம் உள்ள வரைக்கும் அதில் தெய்வ நம்பிக்கைகளும் இதிகாச புராணங்களும் பேசப்படுற வரைக்கும் துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனன்ற என் அவதார மகிமைக்கு வாதங்கள் நடந்துட்டே இருக்க போகிறது. மனித பிறவியோட சுயநலம், அதனால் செஞ்ச கொலை, அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சீத்தையோட மயக்கம்ப்பா, இது சீத்தையோட மயக்கம் அப்படின்னு ராமர் சொல்லிகிட்டே லேசாக சிரிக்கிறார். இன்னும் வாலி அரசை பிடுங்கி சுக்ரீவனுக்கு கொடுத்த நான் யாரு? அதே மாதிரி ராவணனோட இருக்கையில் இந்தா விபீஷணா, லங்காபுரி ராஜ்யம் இந்தா அப்படின்னு நான் பாட்டு வாரி வழங்கிட்டேன். இதுதான் கடத்தேங்காயை எடுத்து வழிபிள்ளையாருக்கு உடைக்கிறதுங்கிறது. இதில் இன்னொரு வேடிக்கை பார்த்தியா? என் அரசே எனக்கு இல்லை, இன்னும் தான் அது எனக்கு சொந்தமும் இல்லை. என்ன முழிக்கிற? இது பரதராஜ்யம்தான், ராமராஜ்யமே கிடையாது. என் மகா நாடாளனும் ராமன் காட்டுக்கு போகணும்னு என் மாற்றாந்தா நினச்சா இல்லையா? நீ சாக்ஷாத் பரமேஸ்வரனோட அவதாரம். முன்னாடி பின்னாடி நடுவில் ஏற்கனவே அடிவற்ற உனக்கு அவள் வழங்கியிருக்கிற அந்த சிரஞ்சீவிங்கிற வரம், இந்த ஜென்மாவை நீ அலங்கரிச்சுருக்கிறதுக்கு உன் காதில் தொங்குற இந்த குண்டனம் உன்னை தவிர இதுக்கு தனி பலித்தம்லாம் கிடையாது. நிமித்தமாக பிறந்ததோ அல்ல, அது பிறந்ததுக்கப்புறம் நிமித்தத்தை தேடியோ ஈடுபடுறது எந்த பிறவியுமே அவதாரம்தான். அசுரர்களை ஏமாற்றி அவளும் சேர்ந்து கடைஞ்செடுத்த அமிர்தத்தை குடிச்சுட்டு மந்தர்களான தேவர்களை காட்டிலும் இந்த சுயமுயற்சியில் விடாமுயற்சியோட பிறவியோட அர்த்தத்தை தேடக்கூடிய அந்த மனித ஜென்மம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப மாண்புடைந்தது. நரன்கிற விஷயம் எவ்வளோ வசதி தெரியுமா? நான் நரனாக நிரூபிக்க தான் நான் இங்கே வந்தேன். நரன் யாருங்கிறது நிரூபிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன். மனுஷ ஜென்மம் எவ்வளோ வசதி. என்னோட பிறவியோட நிமித்தம் ராவண சம்ஹாரம் கிடையாது, அது இடையில வந்தது. அதுக்குன்னே அவன் குலத்தை வேரோடு அறுக்கவே அவன் தான் தோன்றினான். சீதை பிறக்க லங்கை அழிய அப்படிங்கிறதான் வசனம். அந்தரத்தில் எழும்பி அங்கே அந்த நேரத்துக்கு சோம்பினா மாதிரி நொடிக்கு நொடி அந்த அவளை பற்றி நினைக்கும்போது ராகவனுக்கு லேசாக பதட்டம் இருந்தது. ராமரோட முகத்தில் திடீர்னு புன்னகையும் வந்தது. இங்கே பாரு, இதே மாதிரி தான் கன்னி மாடத்தில் அவள் பந்து விளையாடின்னு இருக்கும்போது சிவதனுஷ் அடியில் ஓடிட்ட அந்த பந்தை வில்லை ஒரு கையால் தூக்கியதை தற்செயலாக பார்த்துட்ட என்னோட மாமனார் எப்படி அரண்டு போயிருப்பாருங்கிறத நான் நினச்சி பார்த்தேன். கலப்பையில் தட்டுப்பட்ட பெட்டியில் தான் கண்டெடுத்தது பேயா ராட்சசியா அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்திருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை. இவள்கிட்டருந்து இவளுக்கு முன்னாடி நம்ம கழற்றிக்கணும் எப்படி அப்படிங்கிற அந்த தீவிர பயம்தான் அப்போது அவருக்கு தோன்றியிருக்கணும். ஆனால் இவளை சமாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆண் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வில்ல முறிக்கிற நிபந்தனையை கொண்டு வரார். உண்மையிலேயே அது சுயம்வரமா? அது ஒரு நிபந்தனை வரம், ஒரு தினசில் அது ஒரு கட்டாய வரம், விதி வரம். இப்படியே சொல்லிகிட்டே இருந்த ராகவன் அனுமனை பார்த்து சொல்கிறார், மாருதி இவள் யார் தெரியுமா? இவள் மண்ணு, யாவும் விளைவதும் இவளில்தான், வளம் பெறுவதும் இவளில்தான். ஆனால் அத்தனையும் விழுங்குபவளும் இவள் தான். இவள் ஒரு பயங்கரி. நான் கருவில் வளர்ந்து ஜனித்தேன், இவள் கர்ப்பவாசமே இல்லாதவ, காலவரையே இல்லாத அந்த வயதை கடந்து இந்த பிறவியில் எனக்கு தாரம் சீதைன்னு உருகின்னு இருக்கா, உருவாக்கின்னு இருக்கா. இவ என்னை விட ரொம்ப ரொம்ப மூத்தவ. இவளோட உறவை என்னன்னு நான் நிர்ணயம் பண்ணுறது? நெருப்பு குளியல்ங்கிறது இவளுக்கு நிலா குளியல் மாதிரி. கேட்ட ரெண்டு வரங்களில் வனவாச வரம் நிஜமானா மற்ற வரம் பொய்யாயிடுமா? என் தம்பி நல்லவன், எனக்கு நாட்டை கொடுத்துட்டான் அப்படிங்கிறதுக்காக நாடு எனக்கு சொந்தமாயிடுமா? அப்போ எனக்காக அவன் பாதுகை அவன் அந்த நேரத்துக்கு பாதுகாத்தான். இப்போ அவன் தர்மத்தில் நான் அவன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவன் கொடுத்த தர்மம் இந்த ராஜ்யம். ராஜ தர்மத்தில் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு என் தந்தையே முன்வந்து கேட்ட அன்னிக்கே வரங்கள் கொடுத்தாகிவிட்டது. அன்றைக்கே கைகைக்கு கொடுத்தாச்சு. எப்போ உனக்கு வரம் வேணும்னு கேட்டாலோ அந்த நிமிஷமே கொடுத்தாச்சு. உண்மையாகவே அது அதுக்கப்புறமா வரங்களே இல்லை. என் தாய் என் தந்தைக்கிட்ட விட்டு வச்சிருந்த கடன் அவ்வளோதான். அது மட்டுமா, இந்த சேது பந்தனத்துக்கு அனுமதிக்கு 3 நாள் நான் தவங்கிடந்தேனே, சமுத்திரராஜன் எங்கேயாவது என்னை மதிச்சானா? வில்லை காட்டினதுக்கப்புறம் தானே வழிக்கு வந்தான். ராவண சம்ஹாரங்கிறது ராவண சம்ஹாரனால் பிரம்மஹத்தி வந்தது. ராமேஸ்வரத்தில் லிங்கத்துக்கு பூஜை பண்ணாட்டா தோஷம் போயிடாதுங்கிறதுனால பூஜை வந்து ஒரு வடிகால். இந்த ராவண சம்ஹாரம் அதை பண்ணுறதுக்கு நான் தான் வரணுமா? சுந்தரா, நீ இல்லாமல் இதெல்லாம் சாத்தியமா? அது காரணம் என்ன சொல்லு அப்படின்னு ராமன் கேட்குறார். உடனே அனுமன், அது காரணம் ராகவ தரிசனம் எங்கள் பாக்கியம் அப்படின்னு கை கூப்புறார். அப்போ 2 மைனாக்கள் அவள் மேலே அப்படியே பறந்துண்டு விளையாடிண்டு போகிறது, ஸ்க்ரீச் ஸ்க்ரீச்சுன்னு சத்தம் போட்டுட்டு. ராமர் திருப்பியும் சொல்கிறார், இந்த ராவண சம்ஹாரத்துக்கு அணிலிருந்து ஆஞ்சநேயம் வரைக்கும் போதாதுன்னு, எதிரியோட மர்மங்களை வெளியிடுறதுக்கு எதிரியின் பாசறையிலிருந்து அவன் தம்பி வேற. என்ன பெருமை வேண்டியிருக்கு எனக்கு? செத்த பாம்பை அடித்து வாக சூடுறதுனால ராமா ராவணனை அழித்தது பெருசில்லை, அதை விட இந்திரஜித்தோட சம்ஹாரம்தான் மகத்தானது அப்படிங்கிற அந்த வார்த்தை அகஸ்திய முனிவரோட வார்த்தைகள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு ராகவன் கேட்குறார். ஆமாம், அவர் சரியாக தான் சொன்னார். இந்த ராவணன் ஏற்கனவே பல இடங்களில் அடிபட்டோம், அங்கதான் தொட்டில் பொம்மையாக தொங்கிட்டு இருந்தான். நினச்சா வாலி அவனை அப்போவே நசுக்கியிருக்க முடியாதா? சீதை இவனை ஒரு பார்வையாலே எரிச்சிருக்க முடியாதா? ஏன் ஓ முன்னாடி அவன் எம்மாத்திரம், வாயுபுத்திரா உன்னோட பெருந்தன்மையால் ராமாயணத்துக்காக அவனை விட்டு வச்சிருக்க, இப்போ உன்னை நான் வணங்குறேன் அப்படின்னு ராகவன் அனுமனை பார்த்து சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே கிழவர் காதை மூடிக்கிறார், ராமா ராமா அப்படின்னு. மனித பிறவியோட சுமை என்னென்னு தெரியுமா ஆஞ்சநேயா? வெளியில் காட்டிக்கொள்ள முடியாத புழுக்கங்கள் நிறையா இருக்குது இந்த மனித பிறவியில். இவைகளை தாங்கிண்டு அதை தாங்கிக் கொள்ள தன்னை காட்டிலும் பெரிய பாரத்தை ஒண்டியாக இழுக்கிற எறும்போட பலம் வேண்டியிருக்கு மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறார். அனுமன் ஆறுதலாக அவரோட பாதங்களை தொட்டு வருடி கொடுக்குறான். அப்படி பண்ணாமல் அனுமனால் இருக்க முடியாது. ரகுவீரா, ஒன்று கேட்குறேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் ராமரை பார்த்து கேட்குறார். ராவண சம்ஹாரம் இல்லாட்டி உங்களோட பிறவியோட நிமித்தம்தான் என்ன அப்படின்னு கேட்டவுடனே ராமன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கார். பித்ருவாக்கிய பரிபாலனம், ஆனால் அக்ஷரத்துக்கு அக்ஷரம் ஒரு முழுமை ஒரு உருண்டை வடிவம் பெற்று என்ன அழுத்தம் என்ன தீர்மானம் என்ன கம்பீரம் அப்படியே அமைதியாக சொன்னார். அப்பா அப்படின்னு அனுமன் கையை கூப்பிட்றார். அப்படியே அனுமனுக்கு ரோமங்கள் குத்திட்டு இருந்தது. தென்றலா தசரதனோட ஆசி மூச்சா ததாஸ்து, தரிசனங்கிறது தனியாக இல்லை, நித்தியத்துவத்தின்று சொட்டன ஒரு தருணம் உதிர்ந்து தொட்டுவிட்டு நகர்கின்றதே அதுதான் தரிசனம் ததாஸ்து. அந்த காலப்பிரமாணம் சீதையும் கவ்விற்று. பந்தாட்டத்தின் நடுவில் திடீரென்று பந்தை தேடிக்கொண்டு தோழிகள் அனைவரும் மூளைக்கொருவராய் போய்விட்டதால் தனித்து நிற்பதை உணர்ந்தாள் சீதை. இது பழக்கமான தனிமை இல்லை, அவள் தனிமையாக இல்லை, வயிற்றில் திடீரென்று ஒரு முத்து பொறி வைத்தார் போன்ற உணர்ச்சி. ஓ, மனம் சட்டென ஆரியபுத்திரனை நாடிற்று. தனக்கு திடீரென புரிந்ததை கணவனிடம் சொல்லிக்கொள்ள ஓடி வந்தாள். பந்தலுள் தம்மை மறந்து 2 சிலைகளைக் கண்டாள்.